விவிலிய தேடல். மரணம் நெருங்கி வருவதை உணரும் மக்கள் என்ன பேசுவார்கள்? நம்மில் யாரும் அந்த அனுபவத்தை இன்னும் அடையவில்லை என்பதால் அந்த நேரத்தை பற்றி யூகித்துதான் சொல்ல முடியும். கட்டாயம் அந்த நேரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பேச மாட்டார்கள். மறுவாழ்வின் வாசலில் நிற்பவர்கள் தாங்கள் விட்டு போகும் வாழ்க்கையில் அறிந்த உண்மைகளை, தங்கள் வாழ்வில் நிறைவேறாத ஏக்கங்களை, இதுவரை சொல்ல தயங்கிய உண்மைகளை, உணர்வுகளை சொல்ல முயற்சி செய்வார்கள். மரணப்படுக்கையிலிருந்த மூவர் பேசிக் கொண்டதுதான் இன்றைய விவிலிய தேடலின் மைய சிந்தனை. இது சாதாரண மரணப்படுக்கை அல்ல, உடலால் உள்ளத்தால் சுக்கு நூறாய் உடைக்கப்பட்ட மூன்று பேருடைய மரணப்படுக்கை. ஆம் அன்பர்களே, கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த மூவரை பற்றித்தான் நான் இப்படி குறிப்பிடுகின்றேன். கல்வாரியை பற்றி பேசும்போதெல்லாம் நான் விடுத்த ஒரு எச்சரிக்கையை மீண்டும் உங்களுக்கு நினைவுறுத்துகின்றேன். கல்வாரியை பற்றி, சிலுவை சாவை பற்றி நாம் அடிக்கடி கோவிலில், திருவழிபாடுகளில் கேட்டு வந்துள்ளதால் இந்த காட்சியை பற்றிய நம்முடைய எண்ணங்கள் சுத்தம் செய்யப்பட்ட எண்ணங்களாகவே இருக்கும். அதாவது, இயேசுவும் மற்றவர்களும் அங்கு சொன்ன வார்த்தைகள் மிகவும் அமைதியாக, பக்தியாக சொல்லப்பட்ட ஜபங்களைப் போல நாம் நினைக்கத் தோன்றும். ஆனால் அன்புள்ளங்களே, உடலை மட்டும் வதைத்தால் போதாதென்று அங்கு அறையப்பட்டவர்களின் உள்ளத்தையும் உடைக்கும் வண்ணம் அந்த குற்றவாளிகள் மக்கள் முன்னிலையில் முழுவதும் நிர்வாணமாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவார்கள். உடல் வேதனைகளையாவது எப்பாடுபட்டாவது பொறுத்து கொள்ளலாம். ஆனால் தன்மானத்தை இழந்து உள்ளத்தை நொறுக்கும்படி அவமானங்களை அவர்கள் மீது சுமத்தும்போது அதுதான் கொடூர தண்டனையாகும். பல நாடுகளிலும் இன்றும் பின்பற்றப்படும் சித்திரவதைகளின் கொடுமுடிகள் உடல் வேதனைகள் அல்ல, உள்ளத்தை உடைக்கும் சித்திரவதைகள்தான். அந்த கொடுமைகளின் மத்தியிலும் இந்த மூவரும் பேசிக் கொண்டவைகளை எடுத்துக் கூறுகின்ற நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 23. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், "நீ மெசியா தானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று" என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, "கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கின்றாய்? நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே" என்று பதில் உரைத்தான். பின்பு அவன், "இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும்" என்றான். அதற்கு இயேசு அவனிடம், "நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன்" என்றார்.
அன்பு உள்ளங்களே, இந்த மூன்று பேரும் பேசிய சொற்களிலிருந்து பல சிந்தனைகளை நாம் எழுப்பலாம். ஆனால் நாம் இந்த தவக்காலத்தின் விவிலிய தேடல்களில் இயேசுவின் சொற்களை மட்டும் சிந்தித்து வருகிறதுனால அவருடைய கூற்றை மட்டும் நம்முடைய சிந்தனைகளுக்கு எடுத்துக்கொள்வோம். "நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன்." இயேசு தன்னோடு அறையுண்டிருந்தவருக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியில் மூன்று உறுதிமொழிகள் உள்ளன. நீர் பேரின்ப வீட்டில் இருப்பீர், நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர், நீர் இன்றே என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர். பேரின்ப வீட்டில் இருப்பீர், பேரின்ப வீடு அல்லது மோட்சம், விண்ணகம் எப்படி இருக்கும்? சின்ன வயசிலிருந்து பார்த்த தமிழ் புராண படங்கள், மற்ற ஆங்கில திரைப்படங்கள், இதில் எல்லாத்திலேயுமே விண்ணகம் அப்படின்னு சொன்னதும் புகை மண்டலம், மேகம், மினுமினுக்கும் விண்மீன்கள், வெண்ணிறமாய் அல்லது தங்கத்தால் ஆன உடை அணிந்த தேவதூதர்கள், இசை, நடனம், இப்படியெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும். பிரம்மாண்டமான ஒரு அரசவை போல இருக்கின்ற அந்த மண்டபத்தில் அரசராக ஒரு அரியணையில் நம்முடைய கடவுள் அமர்ந்திருப்பார். இதுதான் விண்ணகத்தை பற்றி நான் இதுவரை கண்டு வந்த காட்சிகள். இறைமகன் இயேசு சிலுவையில் கொடுத்த இந்த உறுதிமொழியில் பேரின்ப வீடு என்ற சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார். எபிரேய மொழியில் அவர் சொன்ன இந்த அபூர்வ வார்த்தை விவிலியத்தில் 2 கொரிந்தியர் 12 திருவெளிப்பாடு 2 என்ற 2 இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இயேசு விண்ணகம் என்ற வார்த்தையை விட வீடு என்ற வார்த்தையை, அதுவும் பேரின்ப வீடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். விண்ணகம் என்ற வார்த்தையை விட வீடு என்ற சொல் மனதுக்கு நெருக்கமான, நிறைவான ஒரு சொல்லாக ஒலிக்கின்றது இல்லையா? ஆங்கிலத்தில் வீட்டை குறிக்க 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படும், ஹவுஸ் அல்லது ஹோம். ஹவுஸ் என்பது நான்கு சுவர்கள், ஒரு கூரை, செங்கல், இப்படி பொருட்களால் ஆனது. ஹோம் என்பது மனங்களால், அன்பால் கட்டப்படுவது. ஆழமான அர்த்தம் தரும் சொல் இது. அதேபோல நம்முடைய தமிழ் மரபிலும் வீடு வேறு என்று சொல்வது இந்த உலகத்தை கடந்து ஒரு நிறைவான, நிலையான அமைதியை, அன்பு உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு சொல். வீடு என்பதை ஒரு இடம் என்று சொல்வதை விட ஒரு நிலை என்று சொல்வதே அதிகம் பொருந்தும். மனித மனங்களில் உணரப்படும் இந்த வீடுகள் வேறுபடலாம். திறந்த பரந்த புல்வெளிகள், பனிப்படர்ந்த மலை முகடுகள், அடர்ந்த காட்டின் நடுப்பகுதி, ஆழ்கடலின் நடுப்பகுதி, அல்லது கூச்சலும் குழப்பமும் நிறைந்த ஒரு சந்தை, அழுக்கும் நாற்றமும் நிறைந்த ஒரு சேரி, இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் ஒருவர் வீட்டுணர்வை பெறலாம். இயேசு அந்த மனிதருக்கு தந்த உறுதிமொழி இதுதான், நீர் அலைந்து திரிந்தது போதும், வீட்டுக்கு வாரும் என்பதுதான்.
செல்வாய் உறவே செல்வாய், பெறுவாய் அமைதியை பெறுவாய், செல்வாய் உறவே செல்வாய்.
இந்த உறுதிமொழியின் இரண்டாவது பாகம், நீர் என்னோடு இருப்பீர். அன்புள்ளங்களே, மலை உச்சியில், அடர்ந்த காட்டில், கடல் நடுவில் வீடுகளை உணரலாம் என்று சிந்தித்தோம். வடதுருவத்தில் ஒரு பனிப்பாறையினுடைய உச்சியில் நான் மட்டும் நின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப குளிராக இருக்கும். தனிமையாக இருக்குமா? அது என்னுடைய மனதை பொறுத்தது. தனியாக இருப்பதற்கும் தனிமையாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள். 1000 பேர் கூடி இசை நடனம் என்று கொண்டாடுகின்ற நேரங்களிலும் தனிமையாயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அன்பு உள்ளங்களே, சனிக்கிழமை இரவுகளில் நம்முடைய பெருநகரங்களில் இப்போது அதிகரித்து வரும் வார இறுதி வைபவங்கள், வீக்கெண்ட் பார்ட்டீஸ், டிஸ்கோ நடனங்கள் நடக்கும் இடங்களுக்கு நீங்கள் போனால் காதை பிளக்கும் அந்த ஓசைகளின் நடுவில் அங்குள்ளவர்கள் ஆடிக்கொண்டிருக்கும் வேளையில் உள்ளத்தை படம் பிடித்துக் காட்டும் ஒரு இயந்திரத்தை கொண்டு அவர்கள் மனதை பார்த்தால் அங்குள்ளவர்களில் பலர் தனிமை சிறைகளில் சிக்கியிருப்பது தெரியும். தனிமையில் இருப்பது வெறும் சிறை அல்ல அன்பர்களே, அதுதான் நரகம். தனிமை நரகத்திலிருந்து விடுதலை பெற அன்பு, அரவணைப்பு இவற்றை நாம் உணர வேண்டும். இயேசு அந்த அரவணைப்பைத்தான் நீர் என்னோடு இருப்பீர் என்ற வார்த்தைகள் வழியே அளிக்கின்றார். பிறந்தது முதல் வாழ்க்கையின் ஓரங்களுக்கு தள்ளப்பட்டு அன்பு, அரவணைப்பு, வாழக்கூடிய வாய்ப்பு இவைகளையெல்லாம் இழந்ததனால் இவர் குற்றவாளியாய் மாறியிருக்க வேண்டும். குற்றங்கள் புரிய ஆரம்பித்ததும் இன்னும் அவர் மற்றவர்களிடமிருந்து விலகி தனிமையில் வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் தண்டிக்கப்படுவது முறையே என்று அந்த மனிதர் சிலுவையில் சொன்னபோது தன்னுடைய குற்றங்களை, தன்னுடைய தனிமை உணர்வுகளை இயேசுவின் பாதங்களில் கொட்டுகின்றார். அன்புக்கு, அரவணைப்புக்கு காத்திருக்கும் அந்த குழந்தையின் மனதை புரிந்து கொண்ட இயேசு அவரை உடலால் அரவணைக்க முடியவில்லை என்றாலும் உள்ளத்தால் அரவணைத்து தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் உறுதிமொழிகள்தான் நீர் என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற இந்த சொற்கள். இயேசு மனு உருவானதன் மையமே கடவுள் நம்மோடு என்ற உண்மையை உணர்த்தத்தானே. தான் ஒரு எம்மானுவேல் என்ற உண்மையை சிலுவையில் கடைசியாக இயேசு உணர்த்தி சென்றது அழகான ஒரு இறை வெளிப்பாடு. இந்த உறுதிமொழியின் மூன்றாவது பகுதி, நீர் இன்றே இருப்பீர். அன்பர்களே, இதை புரிந்து கொள்வது நமக்கு கடினம். இயேசு சிலுவையில் அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன இன்றே என்ற இந்த வார்த்தைகளில் எந்தவித நிபந்தனைகளும் இல்லை. நிபந்தனைகளோடு இயேசு பேசியிருந்தால் அவரது சொற்கள் இப்படி இருந்திருக்கும். இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்று சொன்ன அந்த மனிதரை பார்த்து இயேசு, நீயா இத்தனை குற்றங்கள் செய்தவனா? விண்ணகத்திலா? பார்ப்போம். ஒரு சில ஆண்டுகள் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு பிறகு வா, அப்போது உன்னை விண்ணகத்தில் சேர்க்க முடியுமா என்று பார்ப்போம். இயேசு நிபந்தனைகளோடு பேசியிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இயேசு சொன்னது இன்றே நீர் என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற உறுதி மட்டுமே. பேதுருவின் இரண்டாம் திருமுகத்தில் நாம் காணும் வரிகள் இயேசு கூறிய இன்றே என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும்.
பேதுரு இரண்டாம் திருமுகம், அதிகாரம் 3. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும், 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன.
அன்புள்ளங்களே, காலம் என்பது மனிதர்களாகிய நாம் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு அளவு. நொடி நிமிடம் என்று ஆரம்பித்து ஆயிரம் வருடங்கள் கோடான கோடி வருடங்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். நேற்று இன்று நாளை என்று பல பாகுபாடுகள் செய்து கொள்ளலாம். இறைவனுக்கு இவைகள் எதுவும் கிடையாது. அவருக்கு எப்போதும் இன்றே இப்போதே நிகழ்காலம் மட்டுமே. இறைவன் இருக்கும்போது அங்கு எப்போதும் நிரந்தரமாய் நிகழ்காலம் மட்டுமே இருக்கும். மனித அறிவினால் இதை புரிந்து கொள்வது கடினம். ஏனெனில் நாம் அனைவருமே நாம் ஏற்படுத்திய காலத்தின் கைதிகள். நேரத்தை பற்றியே எந்தவித கவலையும் இல்லாமல் நம்ம வாழ்ந்திட முடியுமா? வாழ்ந்திருக்கிறோம் அன்பர்களே. கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இது புலப்படும். நம்முடைய மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலில் நாம் ஈடுபடும் போது, உதாரணமாக அழகான ஒரு இசையில் நம்மை முற்றிலும் மறந்திருக்கும் போது, அல்லது நம் மனதிற்கு பிடித்தவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது, ஆழ்நிலை தியானங்களில் நாம் மூழ்கிய போது, இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நேரம் போனதே தெரியாமல் நாம் இருந்திருக்கின்றோம் இல்லையா? நேரத்தின் நிர்பந்தங்கள் இருக்கக்கூடாதென விடுமுறைகளுக்கு நாம் சென்றதில்லையா? நேரம் என்பது முக்கியமில்லை, நேரம் பற்றிய கவலை தேவையில்லை என்று நாம் வாழ்ந்த அந்த குறுகிய காலங்களை முழு வாழ்க்கையிலும் நாம் உணர்வதுதான் இறைவனோடு நாம் இருக்கப் போகின்ற அந்த நேரம். அந்த அற்புத காலத்தை இயேசு அந்த குற்றவாளிக்கு தரும் வகையில்தான், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன் என்ற உறுதிமொழியை சொன்னார். இயேசுவின் இந்த உறுதிமொழியை நாமும் பெற விளைவோம்.
உன் அன்பால் எங்களை வென்றாய், உன் உறவால் எங்களை அரவணைத்தாய், உன் பண்பால் எங்களை உருவாக்கினாய், உன் பண்பால் எங்களை உருவாக்கினாய், உன் தயவால் எங்களை நீ காத்தாய், உன் தயவால் எங்களை நீ காத்தாய், செல்வாய் உறவே செல்வாய், பெறுவாய் அமைதியை பெறுவாய்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.